கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்னது போலவே தான் இன்னைக்கு நாம் ரொம்ப சிறு எண்ணிக்கையில நாம் இங்க வந்திருக்கிறோம். அநேக நம்முடைய சகோதரர்கள் அறுவடையினுடைய வேலையை நிமித்தம் வெளியூர் சென்றிருப்பதினால் இன்று நாம் முக்கியமான இந்த தீர்க்க தரிசன பகுதியை எடுத்தோம் என்றால் அது அவர்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ எல்லோரும் இருக்கும் பொழுது இந்த முக்கியமான தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் தியானிக்கலாம். சரி, அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தருணத்தை மேலும் இந்த தீர்க்க தரிசனங்களை நல்லா புரிந்து கொள்வதற்கு நாம பயன்படுத்துவோம். ஸோ இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தையும் அதே சமயத்தில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களையும் எப்படி ஒப்பிட்டு பார்த்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை நாம புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை உற்று கவனிச்சு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்கிற விதத்தை நாம புரிந்து கொள்வதற்கு அந்த தீர்க்க தரிசனங்களோடு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை எப்படி ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்வது, இதை நாம ஒரு சின்ன இன்னைக்கு நமக்கு இஸ்ரேல் விஷயத்துல தற்போது நடந்திருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் மாற்றங்களை வைத்து நாம் அங்க புரிந்து கொள்ளலாம். சோ நமக்கு கடந்த நாட்களினுடைய ஸ்டடீஸ்ல ரொம்ப நல்லா தெரிஞ்செடுக்கிறோம் நாமோ இஸ்ரேல் இன்னைக்கு வந்து ஒரு அரபியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு தேசமாக இருக்குது என்று. அது மாத்திரமில்ல, போன கிளாஸ்ல சங்கீதம் 83 நாம பார்த்தோம். சங்கீதம் 83 நாம போன கிளாஸ்ல என்னதான் பார்த்தோம்னா, அந்த 83 38 எசேக்கியேல் 38 அதிகாரமும் இஸ்ரேலை குறித்து பேசுற தீர்க்க தரிசனங்கள் தான். ரெண்டுமே நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் தான். முதல் காரியமா நாம் என்ன பார்த்தோம்னா, இந்த ரெண்டுமே ஒரே சம்பவமா இல்லையா? ரெண்டுமே யுத்தங்கள் குறிக்கும் போது ரெண்டுமே ஒரே யுத்தமா இல்ல இரண்டு தனிப்பட்ட வெவ்வேறு யுத்தங்களா? சோ இது நாம முடிவு செய்ய வேண்டியது அவசியம். அந்த கோணத்துல ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்தோம். பார்த்த போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம போகவே அங்க இல்ல. ஜஸ்ட் அந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனம், அதை மேலோட்டமா பார்த்து புரிந்து கொள்ளும் பொழுதே தெரிஞ்சிச்சு ரெண்டுமே ஒரே சம்பவத்தை குறிப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இரண்டுலயுமே இஸ்ரேல் தான் யுத்தம் சந்திக்க போது. ஆனா இரண்டு தீர்க்க தரிசனங்களையும் இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய விரோதிகள் முற்றிலும் வித்தியாசப்படுறாங்க. நினைவு இருக்குங்களா, 83 அதிகாரத்துல வரக்கூடிய விரோதிகள் எந்த சந்ததி? பெரும்பான்மையா ஷேமுடைய சந்ததியா? ஒரே ஒருத்தங்க மாத்திரம் காம் சந்ததி இல்லைங்களா? ஆனா எசேக்கியேல் 38 அதிகாரம் போகும் பொழுது பெரும்பான்மையான விரோதிகள் எந்த சந்ததி? ஜாஃபேத். ஆனா யார் கூட இருக்கிறாங்க? ஷேமும் இருக்கிறாங்க, காமும் இருக்கிறாங்க. அப்போ விரோதிகள் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா 83 அதிகாரத்துல இருக்கிற விரோதிகள் இஸ்ரேலை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கமா, ஷேம் சந்ததியா. ஆனா எசேக்கியேல் 38 இருக்கிற விரோதிகள் பார்த்தா இஸ்ரேலுக்கு மேல வடக்குல இருந்து அவங்க வருவதாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து டிஸ்டன்ஸ் கூட வித்தியாசமாகும். தீர்க்க தரிசனத்துல நெருங்கின இடங்க இருக்கிற விரோதிகள் இன்னொரு அதிகாரத்துல ரொம்ப தூரத்துல இருந்து இஸ்ரேலுக்கு மேல வரப்போகிற விரோதிகள். சோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பார்வை. இது மாத்திரமில்ல, நிறைய வித்தியாசங்கள் நாம சொல்லலாம், உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் காண்பிக்கலாம். அது நம்ம அந்த ப்ராபசி டீல் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு இது போதும், ஜஸ்ட் இது ரெண்டும் ஒன்னா, அதுதான் பார்க்க போறோம். ரெண்டும் ஒன்னான்னு பார்க்க போதே ரெண்டும் ஒண்ணும் இல்ல. அந்த விரோதிகள் விரோதிகளை அடையாளம் கண்டு மாத்திரம் நாம அது நாம அங்க புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன தெரிஞ்சிருப்பாங்க, சங்கீதம் 83 இஸ்ரேலுக்கும் ஷேம் சந்ததியில இருந்து வர விரோதிகளுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் பத்தி பேசுது. கண்டிப்பா அது யாரா தான் இருக்கணும்? சங்கீதம் 83 இஸ்ரேலுக்கும் யாருக்கும் நடக்க போற யுத்தத்தை பத்தி தான் பேசிருக்கணும். அந்த ஷேம் சந்ததியில வரவங்க யாரா தான் இருக்கணும்? அரபு தேசங்கள் தான். ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு இருக்கிற அரபு தேசங்கள் தான். ஏன்னா அவங்க தான் மேப்லயும் பார்த்தோம்னா இஸ்ரேல சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்க தான். இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்கு ரத்த சம்பந்தமான உறவுல இருக்கிறவங்க, அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சந்ததி வழியா வந்தவங்க கூட இன்னைக்கு இருக்கிற இந்த அரேபியர்கள் தான். இது ஆக்சுவலா நம்ம உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணணும், ஆனா அது நெக்ஸ்ட் முறை நாம பண்ணுவோம் அந்த அதிகாரம் டீல் பண்ணும்போது. ஆனா இப்பத்திக்கு இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதிக்கு நமக்கு ஒரு 2 பாயிண்ட் மேலோட்டமா நாம புரிஞ்சுக்கணும். என்னன்னா சங்கீதம் 83 நமக்கு என்ன தெரியுதுன்னா இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் ஒரு யுத்தம் இருக்கு. நாம் விசுவாசிக்கிறது என்னன்னா இன்னும் உங்ககிட்ட நிரூபிக்கல, உங்களுக்கு நாம இன்னும் பேசல, பட் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆழ்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விசுவாசிக்கிறது என்னன்னா அது நம்மளது மாத்திரம் இல்ல, ரொம்ப மூத்த சகோதரர்கள் வெளியில இருக்கிற பிரதர்ஸ் எல்லாரும் ரொம்ப சிந்திச்சு வசனங்களுக்கு இசைவா கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை. சோ இறுதியா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் இருக்குது, அது வந்து மகா உபத்திரவத்துல வந்து முடியும். அது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த உபத்திரம் வரும் பொழுது கண்டிப்பா பாதங்கங்கள் மகிமை அடைஞ்சிருப்பாங்க தேவ திட்டத்துல. ஆனா அதற்கு முன்னால அந்த கடைசி யுத்தத்துக்கு முன்னால ஒரு யுத்தம் இருக்கு, அது இன்னும் நடக்கல. சோ அது இனிமேல் தான் நடக்கும். சோ அந்த யுத்தம் நடக்கும் போது பார்த்தோம்னா அது பாதங்கங்கள் பூமியில இருக்கும் பொழுது நடக்கும். சோ பாதங்கங்கள் நம்ம அதைய பார்க்கும் பார்ப்போம் என்று தான் நம்ம விசுவாசிக்கிறோம். சோ அப்ப அது பாதங்கங்களுடைய ரட்சிப்பு ரொம்ப சமீபமா வந்திருக்குதுன்னு அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதனால அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ சங்கீதம் 83 இந்த விஷயங்கள் நமக்கு இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. சோ அது ஒரு யுத்தம், இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் வரப்போகிற ஒரு யுத்தம், அது இனிமேல் சம்பவிக்கணும். அதற்கு பின்புதான் கடைசியான ஒரு யுத்தமே அங்க இருக்கும். சோ இப்போ இது நாம ரொம்ப காலமா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப காலமான எப்ப இருந்துன்னா பாருங்க, இந்த அரேபியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் எப்ப இருந்து இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாயிருக்குது, எல்லை பிரச்சனை நிலத்தகராறு எப்ப ரொம்ப தீவிரமாயிருக்குன்னா அந்த 1967 1967 என்ன நடந்துச்சு, 6 நாள் யுத்தம் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த 6 நாள் யுத்தத்துல என்ன நடந்துச்சு, இஸ்ரேல் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அரபு தேசங்கள் கிட்ட? கண்டிப்பா அந்த 6 நாள் யுத்தம் யார் யாருக்கு தான் நடந்துச்சு, இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கு தான். லெபனானு, ஜோர்டானு, சிரியா, ஈராக்கு, சவுதி அரேபியா, எகிப்து இவங்களுக்கு தான் நடந்துச்சு. அந்த 6 நாள் யுத்தத்துல இஸ்ரேல் தான் ஜெயித்தான். அந்த ஜெயிச்சதோட அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க பார்த்தோம், அவர்கள் சுதந்திரமா ஆனதுல இருந்து 67 வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராத 3 முக்கியமான பகுதிகள். அந்த 3 முக்கியமான பகுதிகள் கோலன் குன்றுகள், மேற்கு கரை, அப்புறம் காசா. வெரி குட். சோ இந்த யுத்தத்துல தான் இந்த 3 பகுதியும் அரப் கண்ட்ரிஸ் இருந்து இஸ்ரேல் கப்புன்னு எடுத்தாங்க. என்னைக்கு அந்த 1967 அது சம்பவிச்சதோ அன்னையிலிருந்து இப்ப அரபு தேசங்கள் எல்லாம் இஸ்ரேல அந்த பகுதிகளை மீண்டும் தங்கள் வசப்படுத்தி கொள்வதற்காக அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. சோ 1967 இருந்த நம்ம சகோதரர்கள் இந்த விஷயங்களை ரொம்ப தீர்க்கமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த தீர்க்க தரிசனம் அழகாக ஒரு கட்டத்தை தாண்டி இன்னொரு கட்டத்தை தாண்டி இப்படியாக மெதுவாக நிறைவேறி கொண்டு இப்போ ஒரு 2000 அப்புறம் சொல்லும் பொழுது இன்னைக்கா நாளைக்கா இந்த வருஷமா அடுத்த வருஷமா சகோதரர்கள் இந்த அளவுக்கு தீவிரமா சிந்திக்கும் ஒரு கட்டத்தை அங்க எட்டிடுக்குது. சோ இந்த இஸ்ரேலர்கள், அவங்களுக்கு விரோதமா இருக்கிற பாலஸ்தீனர்கள், மற்றும் அரேபியர்களுக்கான பிரச்சனை ஒரு யுத்தத்துல வந்து முடிவடைய வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு சீக்கிரத்துல நிறைவேறிடுமோங்கிற அளவுக்கு ரொம்ப சூழ்நிலை உருவாயிடும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு யுத்தங்கள் நடந்துச்சு. மூணு நாலு யுத்தங்கள் நடந்துச்சு. 73 யாமுக்கு போர் யுத்தம் நடந்துச்சு. 84 ஒரு யுத்தம் நடந்துச்சு. 90 91 கல்ஃப் வார் நடந்துச்சு. 2006 செகண்ட் லெபனீஸ் வார் நடந்துச்சு. சோ இதெல்லாம் இந்த யுத்தங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம பிரதர்ஸ் ரொம்ப சீரியஸா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்னன்னா ஒருவேளை இது வந்து பெரிய காரியங்களுக்கு வழி நடத்துமோ தேவ திட்டத்துல. ஆனா அது வரைக்கும் ஆகல. ஆனா இப்ப கூட நம்ம அந்த ஒரு தருணத்துல தான் இருக்கிறோம். சோ இதெல்லாம் பிரதர்ஸ் எப்படி வந்து வசனங்களோடு ஒப்பிட்டு அவங்க அதை கணிக்கிறாங்க அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். சோ வெறுமனே தீர்க்க தரிசனங்களை பார்க்கறது இல்லாம சோ நம்மளுடைய அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை தொடர்பு படுத்தி தான் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சோ ஒரு வேளை பாருங்க சில சமயங்கள்ல இந்த இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனம் பார்க்கும் பொழுது நம்ம அதிகமா வசனங்கள் தொடர்றது கிடையாது, வசனங்களை வியாக்கியானம் பண்றது கிடையாது. சோ பொதுவா நாம் சப்ஜெக்ட் என்று சொல்லும் பொழுதே நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் பிரதானமாக அங்க இருக்கும். அதுல இருந்து ஜூஸ் எடுத்து நாம பெல போட்டுட்டு போவோம். சோ அது ஒருவேளை இதுல மிஸ் ஆகும் உங்களுக்கு. சோ அதனால நீங்க வேறு மாதிரி திங்க் பண்ணிடவும் வேண்டாம், சோர்வு அடைஞ்சிடவும் வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் போடவும் வேண்டாம். ஏன்னா இந்த தீர்க்க தரிசன பகுதிகள் ஒரு வசனத்தையே மணிக்கணக்கா நாம விவரிச்சு சொல்ல வேண்டியது. ஏன்னா உலக விஷயங்கள் சம்பந்தப்படுறதுனால உலக விஷயங்கள் பத்தி பேசியாக வேண்டியது ரொம்ப அவசியம். சப்போ நீங்க அதே ஒரு தீவிரத்துல நீங்க இருக்கணும் என்று நான் உங்களிடத்துல கேட்டுக்கொடுக்கிறேன். சோ அதுதான் தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிறேன். சோ அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படி வந்து தீர்க்க தரிசிகள் சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து தான் சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதான்னு நம்ம செக் பண்ண போது கூட அப்படி நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து தான் நாம அங்க முடிவு சொல்ல முடியும். சரி, சோ இப்போ இந்த ஒரு காரியங்கள் ஒரு முக்கியமான கட்டம் அங்க எட்டிருக்குது. எப்படி நாம ஒரு சின்ன ஒரு நியூஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றோம். ஆனா நம்புங்க, இந்த டிசம்பர்ல ஆரம்பத்துல இருந்து நாம கவனிச்ச விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. இஸ்ரேல் விஷயத்துல தற்போது இருக்கிற பிரச்சனைகள்ல டிசம்பர் துவக்கத்திலிருந்து இது வரைக்கும் நாம கேட்ட செய்திகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தெரியல அது நாம எதிர்பார்க்கிற மாதிரி தான் முடியுமா என்று. ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கு முன்னாடி ரொம்ப உறுதியா நாம பேசக்கூடாது. ஆனாலும் அது நிறைவேறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதாகத்தான் நமக்கு அங்க தெரியுது. சோ அது தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியில நம்பலாம், விசுவாசிக்கலாம், தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு. சோ இப்போ என்ன நம்ம பேச வரோம், என்ன இதுக்கு நான் இங்க பேச வரேன், என்ன நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் பாருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், சோ 2000 இருந்தே ஒரு சீரியஸான விஷயம் வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் அதாவது இஸ்ரேல் கிட்ட பாலஸ்தீனர்கள் 67 இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு சுதந்திரமான தேசம் நாடு எங்க கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், நீங்க இஸ்ரேலுக்குள்ளேயே கொடுங்க. இப்ப நான் உங்ககிட்ட டெஸ்ட் கேக்குறேன். இப்படி அவங்க கேட்டது இதுக்கு இஸ்ரேல் வந்து கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா? ஏன்னா நமக்கு இப்ப தேவனுடைய திட்டத்தில் இஸ்ரேல் பத்தி தெரியும். இஸ்ரேல் பத்தி நாம இப்ப தெரிஞ்சிட்டோம், என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா முதல்ல அந்த தேசம் தேவன், நெக்ஸ்ட் அந்த தேசத்தை அவரு ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் என்ன பண்ணிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அது யாருக்கு தான் உரியது, இஸ்ரேலுக்கு தான் உரியது. அவங்க தப்பு செஞ்சாங்க. ஆமா தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த தேசத்திலிருந்து அவங்களை என்ன பண்ணிட்டார், சிதறடிச்சிட்டார். ஆனா அதே போல தேவன் அவங்களை என்ன பண்ணிட்டார், வல்லமையா வாக்கு தத்தத்தின்படியே மீண்டும் கூட்டி சேர்த்துட்டார். கூட்டி சேர்த்திருக்க இந்த காலத்துல இன்னும் அவங்க தேசம் உங்களுக்கு முழுதாக கிடைக்கல. ஆனா என்னதான் நடக்கும், கண்டிப்பா தேவன் அந்த தேசத்தை அவங்களுக்கு தான் கண்டிப்பா கொடுப்பார். அப்போ 48 அவங்க கூட்டி சேர்க்கப்பட்டு தேசமா உருவாயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன காலம் இருக்குது அப்படின்னா அவர்கள் அந்த தேசத்தை முழுவதுமாக சுதந்திரிச்சு கொள்ள போகிற காலம் ஆரம்பிச்சிருக்குது, ஆயிட்டும் இருக்குது. 48 சுதந்திரம் வாங்கும் போது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு நடந்த யுத்தத்திலேயே கொஞ்சம் பகுதிகள் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. 56 இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. 67 ரொம்ப பெரிய பகுதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அந்த தேசத்தினுடைய பார்டர் இன்க்ரீஸ் ஆகல 67 அப்புறம், ஆனா நிச்சயம் ஆகும். சோ இது ரொம்ப சிம்பிளா சொன்னா தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த தேசத்தை அவர்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம்ல இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் அந்த தேசத்துல என்ன பண்ண முடியாது, பங்கு கொடுக்க முடியாது. ஆனா அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு மற்ற தேசங்கள், ஆமா நீங்க பாலஸ்தீனத்துக்கு ஒரு தேசம் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துடுங்க அப்படிங்கறது மற்ற நாடுகள் அவங்களுக்கு நிர்பந்திக்கிறாங்க. நிர்பந்திச்சு, ஆனா நிர்பந்திச்சு என்னன்னா, நீங்களே ரெண்டு பேர் என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு மேடையில உட்காந்து சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய உங்களுக்குள்ளேயே நீங்க சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்க. ஆனா சொல்யூஷன் என்னதான் இருக்கணும்னா, இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு பகுதியை யாருக்கு கொடுத்துடுங்க, அந்த வச்சுட்டாங்க. ஆனா அந்த இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த பெயர், பெயர்ல ஒரு தேசம் உருவாகணுங்கிறது வெளி தேசங்களினுடைய நிர்பந்தம். அமெரிக்கா, ஐநா சபை, ஐரோப்பிய யூனியன், பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், இந்த மாதிரி முக்கியமான வல்லமை படைத்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த கருத்தை ஆதரிக்குது. ஆனா அதை நீங்க எப்படியாவது நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, பேச்சுவார்த்தைக்குள்ள முடித்துக் கொள்ளுங்க. இதுதான் சூழ்நிலை. ஆனா நமக்கு நல்லா தெரியும் இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்குள்ள உருவாகிறது யாருடைய சித்தத்துக்கு நேரெதிர், தேவனுடைய சித்தத்துக்கு நேரெதிர். அது நடக்கக்கூடாது. ஆனா தீர்க்க தரிசனம் பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் என்ன இருக்குது, கண்டிப்பா ஒரு யுத்தம் இருக்கு. அப்ப இந்த மேட்ல தான் அந்த யுத்தம் வரும், இதுதான் நாம கவனிக்கும். ஏன்னா இப்படித்தான் நம்ம கிளியரா நமக்கு திட்டம் அங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். யுத்தம் வரணும்னு வசனங்கள் சொல்லுது. இந்த யுத்தம் வருவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் ஒரு பெரிய நிர்பந்தத்துக்குள்ள இப்ப இருக்கிறாங்க. பாருங்க, இந்த விஷயம் தான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை சந்திச்சுது. எப்போ நியூஸ்ல நாம பார்த்தோம்னா, போன வருஷம் டிசம்பர், இது இந்த வருஷம் டிசம்பர், 2010 டிசம்பர், 2009 டிசம்பர்ல என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாலஸ்தீன தலைவர் வந்து இஸ்ரேல் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கை வச்சார்னா, நாங்க உங்ககிட்ட சமாதான பேச்சுக்கு வரோம், ஆனா சமாதான பேச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்கிற அந்த மேற்கு கரை பகுதியில உங்களுடைய ஜனங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, வீடுகள் கட்டக்கூடாது, எதுவுமே கட்டக்கூடாது. ஒரு 10 மாசத்துக்கு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா, அந்த 10 மாசத்துக்குள்ள நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க உங்ககிட்ட சமாதான பேச்சுக்கு நாங்க வரோம். இதுதான் அவங்க கோரிக்கை. சோ நம்ம ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரேல் கூட ஏற்றுக்கொண்டாங்க. சோ டிசம்பர், போன டிசம்பர்ல இருந்து இந்த வருஷம் 2010 செப்டம்பர் வரைக்கும் அந்த கட்டுமான பணி நிறுத்தப்பட்டுச்சு. பில்டிங் ஃப்ரீஸ், ரொம்ப முக்கியமான பார்ட் இது இஸ்ரேலினுடைய விஷயத்துல. சோ அப்போ என்ன ஆச்சரியம், இது வந்து கட்டுமான பணி நிறுத்துங்க, நிறுத்தினீங்கன்னா எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, நாங்க உங்ககிட்ட சமாதானத்துக்கு பேசுறோம் சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் அப்பாஸ் அந்த 10 மாசம் இஸ்ரேல் கிட்ட எந்த விதமான சமாதான பேச்சும் அவர் எடுத்திருக்க முயற்சி பண்ணல, தள்ளிட்டே போச்சு தள்ளிட்டே போச்சு. இதைய உலக நாடுகள் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. 9வது மாசம் வரும்பொழுது பாலஸ்தீன தலைவர் அப்பாஸ் என்ன சொன்னாருன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு இப்ப வரணும்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த கட்டுமான பணி நிறுத்தப்பட்டிருக்கிறத நீடிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, பில்டிங் ஃப்ரீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சொன்னாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இது ரொம்ப அநியாயம். சோ அப்போ இது நம்ம உலகத்தின் தேசங்கள் எல்லாம் எப்படி வாட்ச் பண்ணாமல் அதே போலதான் நம்மளும் கவனிச்சுட்டு இருக்கிறோம். சோ அப்போ கவனிச்சுட்டு இருக்கும் போது அந்த இது செப்டம்பரோட அந்த 10 மாசம் இது முடிஞ்சுது. ஆனா முடிஞ்ச உடனே அந்த இடங்கள்ல கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சாச்சு, இஸ்ரேல் கட்டிட்டாங்க. ஆனாலும் அந்த பாலஸ்தீன தலைவர் அப்பாஸ் என்ன சொல்லிட்டார்னா, இல்ல நீங்க இதை நீடிச்சாதான் நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தைக்கு நிப்பேன். சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பாருங்க, உலக நாடுகளுக்கு எல்லாமே இப்ப நல்லா தெரியுங்க, இஸ்ரேலை சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை சின்ன அளவுல வெடிச்சதுன்னா அது கண்டிப்பா ஒரு உலக போருக்கு வழி நடத்தும். அதுல எல்லா நாடுகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் உலக நாடுகள் அவங்க லிஸ்ட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை இஸ்ரேல் பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க. சோ அப்போ இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அமெரிக்கா எப்பயும் போல பதறை அடிச்சுட்டு முன்னுக்கு வந்துச்சு. வந்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா, பாலஸ்தீனங்கள் கிட்ட அமெரிக்கா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. சரி சரி, நாங்க மறுபடியும் இஸ்ரேல் கிட்ட பேசுறோம், இஸ்ரேல் கிட்ட பேசி அவங்க அந்த கட்டுமான பணி நிறுத்துறத நாங்க இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு, ஒரு 90 நாளைக்கு நீடிக்கும்படி நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சமாதான முயற்சியை கைவிட்டுடாதீங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய ஆலோசனை. அமெரிக்காவுக்கு மற்ற எல்லா தேசங்களும் சொன்னாங்க, நீங்களும் போய் கொஞ்சம் பிரச்சனைய தீர்த்து வைங்க, ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் யுத்தம் ஆரம்பிச்சிடுவோம் பிரச்சனையாக. இப்போ இது வந்து எப்ப ஆச்சுன்னா, போன செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் இந்த பேச்சு போச்சு. அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் என்ன ஆச்சுன்னா, இந்த பேச்சுவார்த்தையை நீடிக்கிறதுக்கு அமெரிக்கா யாருக்கிட்ட பேசிருந்தாங்க, இஸ்ரேல் கிட்ட பேசிருந்தாங்க. நம்ம ஸ்டடி ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் கிட்ட பேசிட்டு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹிலாரி கிளின்டன் அவங்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவங்க தான் இஸ்ரேல் கிட்ட போய் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பென்யமின் நெதன்யாகு கிட்ட சொன்னாங்க, இங்க பாருங்க ஸ்ட்ரிக்டா நாங்க சொல்றோம், ஒரு 3 மாசத்துக்கு மறுபடியும் கட்டுறதை நிறுத்திடுங்க, நிறுத்திட்டீங்கன்னா பாலஸ்தீனர்கள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, ஒரு சுமூகமான தீர்வை நாம பார்க்கலாம், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இல்ல அது முடியாது, பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிட்டான், இல்ல இது எங்க தேச ஜனங்களுடைய உரிமை, அதை நான் போன முறையே ஒரு 10 மாசம் நான் நிறுத்தினேன். ஆக்சுவலா அது பிரைம் மினிஸ்டர் முடிவெடுத்தார், ஜனங்கள்கிட்ட சப்போர்ட் இல்ல, அது பிரைம் மினிஸ்டருக்கு நல்லா தெரியும். சோ அதனால இப்போ அந்த இந்த கட்டுமான பணி நிறுத்தின உடனேயே அங்க ஒரு பேச்சு வந்துடுச்சுங்க இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள, மறுபடியும் நீங்க நிறுத்தினீங்கன்னா உங்க ஆட்சி நாங்க எடுத்துடுவோம். சோ அப்போ அந்த தலைமை அவ்வளவு ஒரு பிரச்சனையில இருந்துச்சு பெஞ்சமின் நெதன்யாகு. ஆனா இப்படி போய் ஹிலாரி கிளின்டன் போய் பேசின உடனே அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் ஹிலாரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இதுக்கு ஒத்துழைச்சா உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் பயங்கரமான ராணுவ தளவாடங்கள் உங்களுக்கு நாங்க இலவசமா நாங்க கொடுக்குறோம். சோ இதுதான் என்னன்னா, எப்படி பேப்பர்ல வந்துச்சுன்னா மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு அமெரிக்கா போட்டுடுக்குது சொன்னாங்க. சோ அது பெரிய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. சோ இதுக்கு கிட்டத்தட்ட பென்யமின் நெதன்யாகு ஒத்துக்கிட்டார், கிட்டத்தட்ட இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒத்துக்கிட்டு அவரு இன்னொரு ஸ்டெப் போனார், சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா மறுபடியும் இந்த பில்டிங் ஃப்ரீஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பாலஸ்தீன் என்ன பண்ணலாம், கேட்கலாம், அப்படி கேட்க கூடாது. அது மாத்திரம் இல்ல, 3 மாசத்துக்குள்ள அது முடிஞ்சிடும், 3 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு தீர்வும் வரணும்ட்டு அமெரிக்கா நீங்க எங்களுக்கு ரிட்டர்னா எழுதி கொடுங்க அப்படி பென்யமின் நெதன்யாகு கேட்டான். உடனே என்ன ஆயிடுச்சு, ஹிலாரி கிளின்டன் போய் ஒபாமா கிட்ட சொல்றாரு, ஒபாமா இது நடந்துட்டு இருக்கும்போது ஒபாமா இந்தியா வந்தார், இந்தியா வந்துட்டு இங்க ஒரு 4 நாள் டூர்ல இந்தியாவில் இருந்தார் இல்லைங்களா, இந்தியாவில இருந்துட்டு அவர் போன உடனே அவரு ஹிலாரி கிட்ட சொல்லிட்டா, இல்லம்மா நீங்க எப்படி போய் இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க, நம்ம பணமும் கொடுக்க முடியாது, அப்புறம் என்ன பண்ண முடியாது, ராணுவ தளவாடங்களும் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு உறுதிதமா ஒரு லெட்டரும் கொடுக்க முடியாது, பேச்சுவார்த்தைக்காக அதை நீடிக்க மாத்திரம் சொல்லுங்க, இது போய் சொல்லிடுக்கிறாங்க. ஹிலாரி கிளின்டன் மறுபடியும் போய் அங்க சொல்லும் பொழுது பென்யமின் நெதன்யாகு சொல்லிட்டா, இல்ல இது இது நம்ம கவனிச்சோம், இஸ்ரேல் சரி நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு உங்களுக்கு நான் கடந்த முறை நியூஸ்ல சொன்னேன், பேச்சுவார்த்தை என்ன மறுபடியும் அதை நீடிப்பதற்காக போயிட்டு இருக்குது. இது நவம்பருடைய சம்பவம். என்ன ஆச்சு டிசம்பர், ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிகளே, டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்னன்னா, இன்ஃபார்மல் நியூஸ் அதாவது அறிக்கை விடல யாருமே, பட் என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 3ஆம் தேதி நியூஸ். சரி 7ஆம் தேதி என்ன நியூஸ் அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை அதாவது தோல்வி அடைஞ்சிச்சு என்று அதிகாரப்பூர்வமா அமெரிக்காவும் அறிவிச்சாச்சு, இஸ்ரேலும் அறிவிச்சாச்சு. அமெரிக்கா எங்க கிட்ட கேட்டாங்க, 3 மாசம் நீடிக்கிறதுக்கு சமாதானத்துக்காக நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதே போல அமெரிக்காவும் சொல்லிச்சு, இஸ்ரேலும் நாங்க கேட்டோம், இந்தந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் வச்சு எங்களுக்குள்ள இந்தந்த விவகாரங்களும் நடந்துச்சு, உடன்பாடு வரல, சோ இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது என்று சொல்லிட்டாங்க. சோ இதுதான் 7ஆம் தேதி நியூஸ், டிசம்பர் 7ஆம் தேதி நியூஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமான கேள்வி. என்னன்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய பிரச்சனை, இது சமாதானத்துல சமாதானத்தின் மூலம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு கொண்டு வரலாம் என்பது உலக நாடுகளுடைய ஒரு மிகப்பெரிய பிரயாசம். அது இவ்வளவு கட்டங்களை தாண்டி வந்திருக்கு, ஒரு 2 வருஷமா ரொம்ப சீரியஸான கட்டங்கள் வந்துட்டு மூணாம் தேதி அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் பாலஸ்தீனர்கள் என்ன பண்ண போறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா பேச்சுவார்த்தையின் மூலம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்வு கொண்டு வர முடியலன்னா நெக்ஸ்ட் என்ன வேணா நடக்கலாம். அது வந்து கண்டிப்பா ஒண்ணு பாலஸ்தீனத்தை கோபப்படுத்துற மாதிரி இருக்கும், அல்லது இஸ்ரேல கோபப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மீண்டும் ஒரு யுத்த சூழ்நிலைக்கு தான் கொண்டு போகும். அதெல்லாம் நமக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சொன்ன நியூஸ்ல எல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் யார் ரொம்ப சீரியஸா கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இஸ்ரேலினுடைய அந்த பாதுகாப்பு படையினர். அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு பெரிய யுத்தம் சந்திக்க போறோம் தெரியல. ஆனா அவங்க இதெல்லாம் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உலக அரசியல்ல ஒண்ணு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், பட் எதுதான் நியாயமா நடக்குங்கிற ஒரு சாமானிய மனுஷனுக்கு தெரியும். சோ அதே போல அந்த மாதிரி எல்லாம் போச்சு. சோ நமக்கு கூட ரொம்ப ஆவல், நம்ம ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் அடுத்தடுத்து வந்த செய்திகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்ப ஒரு புது வார்த்தை உள்ள நுழைஞ்சிருக்கு, இது பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுங்க. இது இந்த மாதத்தினுடைய நியூஸ். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில கடந்த சில வருஷங்களா என்ன ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா த ரோட் டு பீஸ், சமாதானத்துக்கான பாதையில ரெண்டு பேரும் பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி நாம சமாதானமா போயிடலாம். இப்ப அது போயிட்டு ஒரு புது பேர் நுழைஞ்சிருக்குது. அது என்னன்னா யூனிலேட்டரல் டிக்ளரேஷன். அப்படின்னா என்ன தெரியுங்களா, இப்போ அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது அந்த பேச்சுவார்த்தை நீடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. அப்பவே பாலஸ்தீன தலைவர் அப்பாஸ் என்ன பண்ணார்னா உலக நாடுகளுக்கு எல்லாம் டூர் பண்ண ஆரம்பிச்சார். அவர் டூர் போனவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாது. முக்கிய முக்கியமான தேசத்தின் தலைவர்களை சந்திச்சு பேசினார். என்ன பேசினார் நமக்கு தெரியாது. ஆனா இது தோல்வி அடைஞ்சதுன்னு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வருது. இப்போ பாலஸ்தீனம் எதுக்கு வந்துட்டு முயற்சி பண்றாங்கன்னா தெளிவா இஸ்ரேல் வேண்டாம், அமெரிக்கா வேண்டாம், உலக தேசங்களுக்கு முழுக்க உலக தேசங்கள் கிட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆதரவு தேடுறாங்க. ஆதரவு தேடி அந்த ஆதரவு கிடைச்சதுன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா தாங்களை தாங்களாகவே ஒரு சொந்த நாடாக அறிவிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. சோ இதுதான் இப்போ பாலஸ்தீனத்தினுடைய நிலை. யூனிலேட்டரல் டிக்ளரேஷன்னா நாங்கள் ஒரு சுதந்திரமான தேசம்னு மற்ற தேசங்கள் அறிவிக்க வேண்டாம், ஐநா சபை அறிவிக்க வேண்டாம், அமெரிக்கா அறிவிக்க வேண்டாம், இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நாங்கள் ஒரு சுதந்திரமான தேசம் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு அறிக்கை இட்டுட்டு அந்த வெஸ்டர்ன் பேங்க் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிய பாலஸ்தீனம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாடு ஆக்குவதற்கு முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முயற்சிக்கு பலன் ரொம்ப லேட்டரா வரல, உடனே டக்கு 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 டக்குன்னு அது ஆயிடுது. சோ 7ஆம் தேதி முதல்ல நாம பார்த்தோம்னா பிரேசில் நாடு அப்படியே அறிக்கைட்டாங்க. 7ஆம் தேதி நாங்கள் பிரேசில் தேடுறோம், பாலஸ்தீனம் ஒரு சுதந்திரமான நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஃபர்ஸ்ட் தேசம் பிரேசில். ரொம்ப ஆச்சரியம் நமக்கு, இது எப்படி இது இனிமேல் என்ன மாதிரி ஒரு திருப்பு முனை இருக்கும் நமக்கு தெரியல. முதல் தேசம் 7ஆம் தேதி பிரேசில் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாவே அறிக்கைட்டாங்க, நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவங்க சொல்லிட்டாங்க. 7ஆம் தேதி பிரேசில் சொல்லுச்சு. சோ இது சொன்ன உடனே இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நியூஸ்ல சொன்னாரு, ரொம்ப வருந்தத்தக்க சம்பவம், இஸ்ரேலினுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம், இது எங்க எல்லாருக்கும் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இஸ்ரேலும் சொல்லுச்சு, உடனே இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்காவும் சொல்லுச்சு. சோ இந்த மாதிரி பெரியவங்க நாங்கெல்லாம் ஒரு சமாதான முயற்சிக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த தேசங்கள் நீங்களா போய் அவங்கள ஒரு சொந்த தேசம்னு நீங்க அறிக்கையிட்டுட்டா, அப்புறம் அதை அவங்களும் ஏற்றுக்கொண்டுட்டு அவங்க சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சா பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். நீங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு அவங்க நியூஸ் சொன்னாங்க. சோ இது 7ஆம் தேதி பிரேசில் வந்துட்டு அப்படி ஒரு அறிக்கை சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் நாம நியூஸ் நம்ம பார்க்கும் போது அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேசங்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு இந்த டிசம்பர் ஆரம்பத்தினுடைய இந்த செய்திகள். நம்ம இஸ்ரேல் விஷயத்துல சரி நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய காரியங்கள். சோ பிரேசில் சொன்ன உடனே மன்னிக்கணும், பிரேசில் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுச்சு, திங்கட்கிழமை என்னமோ செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பிரேசிலுக்கு அப்புறம் உடனே அர்ஜென்டினா கூட அவங்களும் அதே போல அதிகாரப்பூர்வமா அவங்களும் அறிக்கை விட்டுட்டாங்க, நாங்க பாலஸ்தீனத்தை ஒரு தேசமா அந்த மேற்கு கரை பகுதியில பாலஸ்தீனம் என்று நாங்கள் அங்கீகரிச்சிட்டோம், இனி நாங்கள் பாலஸ்தீனத்தோட அதிகாரப்பூர்வமான உறவு முறை நாங்கள் வைத்துக் கொள்ள போகிறோம் என்று அங்க சொல்லிட்டாங்க. சோ இது வந்து 7ஆம் தேதி நடந்துச்சு, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரேசில் வந்து அங்க சொல்லிச்சு பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் இப்படி இவங்க சொன்ன உடனே அப்பாஸ் பாலஸ்தீன் அதிபர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, அவர் சந்தோஷமாயிட்டு நாங்க ரொம்ப பெருமையாக உணர்கிறோம் இந்த தேசங்களினுடைய முடிவை. சோ இப்படி இவர்கள் எங்களை இஸ்ரேலுக்கு உள்ளேயே அந்த மேற்கு கரை பகுதியில ஒரு தேசமா அங்கீகரிச்சு அதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது, இதை ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இவங்க அறிவிச்சதுக்கு பின்பு இனி படிப்படியா மற்ற தேசங்களும் எங்களை அங்கீகரிப்பாங்க என்று நாங்க நம்புகிறோம் என்று அவங்க சொன்னாங்க. சொன்னது போலவே அடுத்த சில நாட்கள்ல என்ன நியூஸ் என்று பார்க்கும் பொழுது கியூபா பாருங்க, கியூபா தெரியல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வெனிசுவேலா நெக்ஸ்ட் 19ஆம் தேதி பொலிவியா இந்த தேசங்கள் அவங்க கூட ஏற்றுக்கொண்டாங்க. சோ கியூபா வெனிசுவேலா பொலிவியா இப்ப இந்த 5 நாடுகள் இன்னைக்கு டேட் வரைக்கும் பாலஸ்தீனத்தை ஒரு தேசமா இஸ்ரேலுக்குள்ள அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இவர்களை தொடர்ந்து ஈக்குவேடர் ஈக்குவேடர்ங்கிற தேசம் அறிவிப்பாங்க இன்னும் சில நாட்கள்ல அறிவிக்கலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் உடனே இன்னொரு தேசம் வந்து உருகுவே இந்த உருகுவே வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம் ஆனா இப்ப நாங்க அறிவிக்கல அதிகாரப்பூர்வமா, நாங்க 2011 நாங்க அறிவிச்சிடறோம். இது உருகுவேனுடைய ஸ்டாண்ட். உடனே நெக்ஸ்ட் எல்லா நிர்பந்தம் யாருக்கு போச்சுன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு போச்சு. ஐரோப்பிய யூனியன் மிக முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு வல்லரசு அமெரிக்காவுக்கு பின்னாடி இப்ப அப்படி இருக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் அவங்கள எல்லாரும் நிர்பந்திச்சு பாலஸ்தீனர்களும் நிர்பந்திச்சு நீங்களும் எங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப பிரஷர். ஆனா பிரஷருக்கு மத்தியில் அது ரொம்ப பெரிய வல்லமை இல்ல ஒரு ஐக்கிய நாடுகள்லயும் இது ஐரோப்பா. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிதானமா உங்க பிரச்சனை எங்களுக்கு புரியுது, நாங்க எல்லாம் கவனிச்சுட்டுதான் இருக்கிறோம், இதுக்கான நாங்க முடிவுகள் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா சொல்லுவோம், ஆனா இப்போதைக்கு நாங்க எதுவும் சொல்லுவதற்கு இல்லை, ஆனால் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாகத்தான் நாங்க கருதுறோம். இது ஐரோப்பிய யூனியன் கூட சொல்லியிருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 20 நாள்ல இங்க நடந்திருக்குது, இது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம உங்கள் மத்தியில ஷேர் பண்ண விரும்பிட்ட ஒரு செய்தி, ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி. சோ இப்போ இந்த தேசங்கள் வந்துட்டு 5 தேசங்கள் உறுதியா சொல்லிட்டாங்க நாங்க உங்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு இஸ்ரேலுக்குள்ள அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில உருவாயிடுச்சுதான் 5 பேர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 3 பேர் சொல்லுவோம் சொல்லிருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில பாலஸ்தீனத்தினுடைய தலைவர்கள் ஒருத்தர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான நியூஸ், எது நடக்கிறது எப்படி நடக்கிறதோ எந்த பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு வந்தாலும் வராட்டியும் 2011 ஆகஸ்ட் மாதம் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரமா நாங்க அறிவிக்க போறோம். இது பாலஸ்தீனருடைய தலைவருடைய அந்த வார்த்தையா இருக்கு. சோ என்ன எந்த லெவலுக்கு போயிருக்கிறாங்கன்னா 2011 ஆகஸ்ட் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தேசம் அந்த பிரச்சனைக்குரிய மேற்கு கரை பகுதியில உருவாகிட்டதாக நாங்கள் அறிவிச்சு சுதந்திரம் கொண்டாட போறோம் என்று அவங்க சொல்லிடுக்கிறாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் இஸ்ரேல் விஷயத்துல நடந்திருக்கு. தெரியவில்லை நமக்கு. சோ தேவனுடைய தீர்க்க தரிசனத்தோடு இந்த காரியங்கள் எந்த நிலைமைக்கு வரும் எதையுமே நாம் இவைகளை எல்லாம் வச்சுட்டு உறுதியா நாம் எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் சகோதர சகோதரிகளே, சோ இந்த காலங்கள்ல இஸ்ரேலுக்குரிய தீர்க்க தரிசனங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற தேவனுடைய ஜனங்களாகி நமக்கு இது கண்டிப்பா சில அடையாளங்களை நமக்கு அங்க காண்பிக்குது. ஒருவேளை இது இந்த மாதிரி மெட்டீரியலைஸ் ஆகி அப்படின்னா இந்த திட்டம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகி பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தேசம் உலக நாடுகள்னால அங்கீகரிக்கப்பட்டு இஸ்ரேலையும் மீறி அமெரிக்காவையும் மீறி ஐநா சபையும் மீறி பாலஸ்தீனம் தங்களை தாங்களே ஒரு தேசமா இஸ்ரேலுக்குள்ள ஏற்படுத்திட்டா காத்திருக்கணும். அதற்கு பின்பு கண்டிப்பா சில பெரிய மாற்றங்கள் வரும். ஒருவேளை அவங்க சொன்னதுபடி அது 2011 ஆகஸ்டா இருந்தா அந்த ஒரு டேட் நமக்கு நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு டேட். கண்டிப்பா தேவனுடைய தீர்க்க தரிசனத்துல ஏதாவது முக்கியமான காரியங்கள் தேவன் நமக்கு காண்பிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் அங்க இருக்கு. சோ இது இந்த மாதத்தினுடைய விஷயம். சோ இதை எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தாங்கன்னா நியூஸ்ல பாலஸ்தீனர்கள் பாய் டு ஒபாமா ஹாய் டு வேர்ல்ட் அப்படின்னா ஒபாமாவை நாங்க புறக்கணிச்சு இனி நாங்க எங்களுக்காக யார்கிட்ட போறோம் உலக நாடுகள்கிட்ட போறோம் அது கரெக்டா செயல்படுத்தி இருக்கிறாங்க இவ்வளவு ரிசல்ட் இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ள அங்க வந்திருக்குது. சரி, நாம் இன்னும் தொடர்ந்து ஜாக்கிரதையாக இந்த நிகழ்வுகளை நாம் கவனிப்போம். கவனிச்சுட்டு இப்போ அந்த நிகழ்வுகளை தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களோடு நாம கூர்ந்து கவனிப்போம். இது ரொம்ப சீரியஸா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே சமயத்துல கண்டுக்காமையும் விட்டுடவும் வேண்டாம். சோ இப்படித்தான் சகோதர சகோதரிகளே தேவனுடைய வசனங்களையும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களையும் நாம் கூர்ந்து கவனிப்பதன் மூலம் சோ காரியங்களே காலங்களே எப்படி போயிட்டு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த ஒரு முயற்சி கண்டிப்பா தீர்க்க தரிசனத்தை தியானிக்கிற ஒரு என்ன சொல்றது மாணவர்களா நாம செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். சோ இன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் கூட இவைகள்லாம் சொல்லிருக்கிறாங்க. இந்த கேப்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன் அதிபர் பிரிட்டன், நெக்ஸ்ட் பிரான்ஸ், நெக்ஸ்ட் ஸ்வீடன், அப்புறம் டென்மார்க், இந்த 4 தேசங்களை 19 தேதி சந்திச்சு இந்த ஒரு சுய அறிக்கைக்கு ஒப்புதல் சொல்லுவதற்காக அவங்கள்கிட்ட வேண்டி இருக்கிறாங்க. யார் யாருக்கிட்ட? பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்வீடன், டென்மார்க். எல்லாம் ரொம்ப முக்கியமான தேசங்கள். பிரிட்டிஷ் முக்கியம், பிரான்ஸ் முக்கியம், ஸ்வீடன், டென்மார்க் ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் ரொம்ப வல்லம். இதெல்லாம் குட்டி குட்டி தேசங்கள், குட்டி குட்டி தேசங்கள். சோ இப்ப இந்த முக்கியமான 4 தேசங்கள் கிட்ட கூட கேட்டெடுக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க நியூஸ்ல பார்த்த வரைக்கும் ஒரு 2 பேர் தான். யார் அந்த 2 பேர்? ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிற அமெரிக்கா. இவங்க மாத்திரம் தான் இது பண்ணக்கூடாது, இது உலக தேசங்கள் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, பாலஸ்தீனர்களும் இந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடாது, மேற்கொண்டு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை தான் பண்ணணும்னு அங்க சொல்லியிருக்கிறோம். சரி, நம்ம காரியங்களை நாம கவனிக்கலாம். இதே நமக்கு அங்க காரியங்களை வரும் நாட்களில் வெளிப்படுத்துவாங்க. அமைன்.